நமஸ்காரம். ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார்கள், பதில் பார்ப்போம். பகவான் நாமங்களை சொல்ல வேண்டும், ஸ்லோகங்கள் வேறே, மந்திரங்கள் வேறே. அந்த நாமங்களை சொல்லும்போது என்னென்ன சட்டதிட்டங்கள் உள்ளனவா, வரைமுறைகள் உள்ளனவா என்பதை பற்றி கேள்வி. அடியன் ஏற்கனவே என் பணி 719 சில விஷயங்கள் சொல்லியிருக்க, அதில் பேரில் இந்த சந்தேகங்கள் கேட்கப்படுகின்றன. முதல், நாமங்கள் எல்லாருக்கும் எப்போதும் எங்கும் சொல்லக்கூடியவைதானே. நாமத்தை சொன்னாலே பகவானைத்தானே கூப்பிடுகிறோம். அப்படி இருக்கும்போது செருப்பு போட்டுக்கொண்டாலோ குளிக்காமலோ குளிக்கும் போதோ எதுவோ கூப்பிட்டால் என்ன? இது முதல் கேள்வி. இல்லை, கூப்பிட முடியாது. எப்போது கூப்பிடுவோம்? ஒரு உதாரணம், நீள உயரமா இருக்கக்கூடிய பெருமானுக்கு பூ சாத்த வேண்டும், பெரிய மாலை. அதற்கு பக்கத்தில் ஸ்டூல் போட்டுக் கொள்வார்கள். அந்த பெருமானுடைய கையையே கூட சற்று தாங்கி கொண்டு அர்ச்சக சுவாமி மேலே ஏறுவார், பூ சாத்துவார், இறங்கி விடுவார். அர்ச்சகருடைய உடம்பும் பெருமான் திருமேனியில் படும், பட்டு சாத்துவார், இறங்கிடுவார். சரி, இதுதான் படுகிறதே என்பதற்காக எப்போதுமே பட்டு கொண்டிருக்கலாமா, எப்போதுமே தொட்டு கொண்டிருக்கலாமான்னால் அப்படி செய்ய மாட்டார். புரி ஜெகநாத க்ஷேத்திரம் ரத யாத்திரா நடைபெறுகிறது. அப்போது பெருமாள் கோவிலிருந்து, ஜெகநாத பெருமாள் கோவிலிருந்து குண்டிச்சா மந்திருக்கு தேரில் போகிறார். அந்த தேரில் பெருமான் இருக்கும்போது தேரில் ஏறுபவர்கள் எல்லாம் அவரை தொட்டு வணங்கலாம். அதற்காக தேரிலிருந்து இறங்கின பிற்பாடு கர்ப்ப கிரகத்தில் இருக்கும்போதும் எல்லாரும் போய் தொடலாம், செய்ய முடியாது. கண்டிப்பா நேரம் காலம் உண்டு, அதன்படிக்குத்தான் செய்யணும். அர்ச்சகர் மேலப்பட்டாலும் எப்போதும் அவர் கையோ காலோ பட முடியாது. நாம புரி ஜெகநாதத்தில் ஏறி தொட்டாலும் எப்போதும் முடியாது. அது ஒரு சில காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விதிவிலக்கு. அதே போல நாமங்களை சொல்ல, ஆபத்து வரும்போது செருப்பு போட்டுக்கொண்டும் கூப்பிடலாம். நாம் ஒன்றும் தினமும் ஆபத்தோடு கூப்பிடுவதில்லையே, சம்பத்தோடு தானே கூப்பிடுகிறோம். அதனால் அதற்குரிய நிஷ்டையோட அதற்குரிய மரியாதையோடு தான் செய்ய வேண்டும். அதில் இன்னொரு தெளிவு, உள்ளத்துக்குள் நினைப்பதை யாரும் தடுக்கவில்லை, வாய்விட்டு சொல்லுவதை பேத்தித்தான் இப்ப பேச்சு. செருப்பு போட்டுக் கொண்டிருக்கும் போதும் உள்ளத்தில் நாமம் வரலாம், அது தடுக்க முடியாது. உச்சரிக்கலாமா சொல்லலாமா? இன்னொன்னு, சஹஸ்ரநாமத்தை எப்போது சொன்னால் என்ன, செருப்பு போட்டுக் கொண்டால் என்ன, அது நாமங்கள் தானே என்றால் அப்படி அல்ல. சஹஸ்ரநாமத்துக்கு முன்னால் அதற்குண்டான அங்கநியாச கரநியாசங்கள், தியான ஸ்லோகங்கள், இதெல்லாம் சொல்லித்தானே சொல்லுகிறோம். இன்னார் ரிஷி, இது மந்திரம், இது காயத்ரி என்று சொல்லுகிறோம். அதற்கப்புறம் தான் சஹஸ்ரநாமத்தையும் சொல்றோம். அப்ப அதற்குரிய நியமம் வந்துவிடும். வெறுமனே கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்று நான் சொல்லுவது நாள் முழுவதும் சொல்லலாம், அது உள்ளத்திலும் நினைக்கலாம். வாய் திறந்து சொல்ல போகும்போதுதான் சில வரைமுறைகளை நாம் கடைப்பிடித்தாக வேண்டும். குளிக்கும் போது சொல்லலாமானால் குளிக்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சொல்லலாம். இல்லே, நான் துண்டு கட்டி கொண்டு குளித்துக் கொண்டிருக்கிறேன், ஸ்நான சாட்டின்னு பேர், அதோடு இருக்கிறேன், இப்போது திருவாய்மொழி சொல்லலாமானால் இல்லை. அதற்குரிய மேல் உத்திரியம், கீழ் உத்திரியம் அதெல்லாம் இருக்க வேண்டும், உட்கார வேண்டும். இப்ப அழ்வார்களுடைய பாசுரங்களிலேயே 4000 பாசுரங்களில் திருவாய்மொழியை மட்டும் வீதியில் பாடமாட்டார்கள், பெருமாள் புறப்பாட்டும் போது கிடையாது, நின்று கொண்டு பாடமாட்டார்கள், உட்கார்ந்துதான். மத்த 3000 தான் பாடுகிறோமே, அதே போல் இதையும் பாடினால் என்னன்னால் அப்படி ஏற்படுத்தப்படவில்லை. அதற்கு உட்பொருள் இருந்து அதனால் தான் ஏற்படுத்தியிருக்கார். இப்ப நம்ம அதற்குண்டான தியான ஸ்லோகங்களை சொல்லிட்டு நான் சஹஸ்ரநாமம் சொல்றோம், அப்போதே அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வந்து விடுகிறது. அப்ப அதன்படிக்குத்தான் சொல்லியாக வேண்டும். இல்ல, காலை எழுந்திருக்கும் போது குளிக்காமலே படுக்கையில் எழுந்திருந்து ஹரி 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 என்று ஏழு தடவை சொல்லுகிறோமே, அப்ப குளிக்காமல் சொல்லுகிறேன் என்றால் காலையிலிருந்து மாலை வரை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் அந்த சாஸ்திரத்தில் எழுந்திருந்து ஹரி ஹரின்னு சொல்லு என்று சொல்லுகிறார்கள். அதனால் நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த படுக்கையில உட்காண்டே பல்லக்கூட தேய்க்காமல் துவய மகா மந்திரத்தை சொல்லுகிறேன், திருமந்திரத்தை சொல்லுகிறேன் சொல்ல முடியாது. அப்ப எதை சொல்லலாம்னு சொல்லியிருக்கார்களோ அவ்வளவே முடியும். இப்ப காயத்ரி மந்திரத்தை எப்போதும் சொல்லலாமானால் கண்டிப்பா ஜாகிரதையா தான் சொல்லணும். அது எப்படி எப்போதும் செருப்போடு சொல்ல முடியுமா? முடியாது. அது சந்தியாவந்தனத்தின் போது அதற்கு உள்ளடங்கி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா காயத்ரி மந்திரத்தை சொல்லுகிறேன்னு ஒரு ஆவாகனம் பண்ணி தேவியை பிரார்த்தித்து அப்புறம் தான் சொல்றோம். அப்ப அது அதற்கு அங்கமாக செய்கிறோம். அதே போல பாவனி ஆவட்டம் காயத்ரி ஜபம் வந்தால் அப்போது செய்கிறோம். மற்றபடிக்கு வெறும் ஏதோ வண்டியில போய் கொண்டிருக்கும் போது நான் எங்கோ செருப்பு போட்டுக்கொண்டு நிச்சயமா காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியாது. அதனால எப்போதும் என்பது காயத்ரி மந்திரத்துக்கும் இல்லை. அடுத்தது, ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவதற்கும் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கின்றன, என்னெல்லாம் செய்யலாம் என்பதை லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் அதற்கு புத்தகங்கள் இருக்கின்றன. என் பணியிலேயோ வாட்ஸ்ஆப்லேயோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பது இயலாது. ஓரளவுக்கு கோடி காட்ட முடியும், சொல்ல முடியும். புத்தகங்களை வாங்கவும், மேலும் மந்திரம்னு சொன்னாலே அதை போய் ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற வேண்டும். அவரிடத்தில் உபதேசம் பெறும்போது கண்டிப்பா அவர் சொல்லி கொடுப்பார் இன்னென்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யாதே என்று. அதனால் சமூக வலைத்தளங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு கோடி காட்டுவதற்கு இப்படி என்று எடுத்து சொல்ல ஒரு விருப்பத்தை ஏற்படுத்த, உபதேசத்துக்கோ அல்லது அதற்குண்டான சட்டதிட்டங்களை சொல்லுவதற்கோ அதெல்லாம் நேரே சென்றுதான் குருவினிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.